துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் தேவனாய கர்த்தாவே, முழு சபையாய் உம்மை நாங்கள் பணிகிறோம், உம்மை தொழுகிறோம். அப்பா இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தல் இருக்கிறது தான் எங்கள் மேன்மை. அப்பா உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய கண்கள் எங்களை கவனித்து பார்க்கறதுக்காக சோதரும். உம் சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதா? உம்முடைய நோக்கம் எங்களுக்குள்ளே நிறைவேறட்டும் என்று மன்றாடுவார். கர்த்தாவே, எங்களை சந்தியும் உள்ளும் புறமும் உம்முடைய ஜனங்கள் மேய்ச்சலை கண்டடைய கர்த்தாவே, இந்த நாளிலே ஒரு நன்மையை நீ செய்திருள்ள வேண்டும் என்று மன்றாடுவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று சொன்னீரே, இந்த நாளிலும் உங்களுடைய ஜனங்களுக்கு நன்மையை கட்டிடுவீராக. மட்டுமல்ல, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவில் பிரவேசித்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண நாங்கள் மண்டாடுகிறோம். ஐயா, தேவாவியானவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. உட்காரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக. நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம் யோபுவின் புஸ்தகம் 10:17 வசனம். எல்லாம் படித்துக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 10:17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது.
திரும்ப வாசி.
நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது.
யோபு என்ற பக்தர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையிலே போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. இருவர் வசனம் நாம் வாசிப்போம். 7:1 வாசிக்க. 7 அதே யோபு புஸ்தகம் 7:1.
பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது அல்லவோ?
பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டல்லவோ? போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. யாருடைய வாழ்வில்? தேவனை மறந்து பாவத்தில் புரண்ட ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல இவைகள். தேவனோடு வாழ்ந்து தேவனாலே நற்சாட்சி பெற்ற தேவ மனிதன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான அவனைப் போல பூமியில் ஒருவரும் இல்லை என்று தேவனாலே நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்விலே, ஒரு நீதிமானுடைய வாழ்விலே, ஒரு பரிசுத்தமானுடைய வாழ்விலே தான் எத்தனை எத்தனை போராட்டங்கள். செல்வ செழிப்போடு வாழ்ந்தார், சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார். இன்னும் சொல்ல போனால் பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களோடும் நன்றாய் வாழ்ந்து வந்த அந்த தேவனுடைய தேவ மனிதனுடைய வாழ்விலே, அந்த தேவ மனிதனுடைய குடும்பத்தின் வாழ்விலே அடித்த புயல் சொல்லிலடங்க. என்னை கவனிங்க, இந்த தேவ மனிதன் யோபு கனவுன்னு நினைத்திருக்க மாட்டார் தன்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் திடீரென்று நடக்கும் என்று. Mm-hmm. பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் நினையாமல் தான் நம்முடைய வாழ்விலே வருகிறது. அந்த வேளையிலே நாம் நிலை குலைந்து போகிறோம், தடுமாடுகிறோம், தள்ளாடுகிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்விலே வருகிற போராட்டம். இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு. இன்றைய உலக சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தால் இந்த உலகம் பலவித போராட்டங்களை பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு தேவ மனிதனுடைய வாழ்விலே வருகிற போராட்டங்களை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். யோபு நம் எல்லோருக்கும் தெரிய தேவனுக்கு பயந்த மனுஷன். தான் மட்டுமல்ல, தன் குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்விலே திடீரென அடித்த புயல் அவனை நிலைகுலைய வைத்தது. இப்படியாக நான் சிந்திக்கும் போது என் மனதில் ஒரு வேத பகுதி வந்து நிழலாடுகிறது. ஆண்டவர் இயேசு ஒரு தடவை தன்னுடைய சீசர்களோடு ஒரு கடற்பிரயாணத்தை மேற்கொண்டார். ஆண்டவர் இயேசுவும் சீசர்களும் அந்த படகின் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது கடல் அமைதியாக இருந்தது. பிரயாணம் நன்றே ஆரம்பித்தது. படகு போய்கொண்டிருந்தது. திடீரென பார்த்தால் புயல் காற்று அடிக்கிறது, அலைகள். எங்கே படகு அமிழ்ந்து போகுமோ என்கின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார். பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது அமைதியாக இருந்தது. ஆனால் திடீரென நடுக்கடலிலே அடிக்கிறது புயல். படகு கவிழ்ந்து போயிடுமோ, நாங்கள் மரித்து போய்விடுவோமோ, இந்த கடலிலே நாங்கள் மாண்டு போய்விடுவோமோ என்று சீசர்கள் பயந்து அலறுகிற அளவுக்கு திடீரென புயல் காற்று, கடுங்காற்று அடித்து அங்கே சீடர்கள் அங்கலாய்க்கிறதை நாம் கவனிக்கூடியதாக இருக்கு. ஆரம்பிக்கும் போது அமைதியாக இருந்தது கடல், ஆனால் திடீரென்று புயல் காற்று அடிக்கிறது. இப்படித்தான் நான் பார்க்கிறேன். சில குடும்பங்களை பார்த்தால் திருமணம், வைபவம், கொண்டாட்டங்கள் அப்பப்பா சொல்ல முடியாது. அமர்க்களம், ஆனந்தம் அளவே இல்லை. அருமையாக குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள், தென்றடிக்கிறது போல இருக்குது. ஆனால் ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூன்று வருஷம் போயிட்டா திடீரென அடிக்கிற புயல் காட்டிலே குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்களால் மனஸ்தாபங்கள் பெறுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கருமான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே எல்லோருமே பற்பல போராட்டங்களை சந்திக்கிறார், உண்மை நிதர்சனம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனால நீதிமான்களாக்கப்பட்ட நாம், யோபுவைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்ற நாம், நித்திய வாழ்வையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க ஆண்டவர் இயேசுவால அழைக்கப்பட்ட நாம், தேவ ஆவியை பெற்ற நாம், சந்திக்கிற பல போராட்டங்களை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே, இந்த தேவ பிரசனத்திலே நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். யுத்தம் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. போராட்டம் என்று ஒன்று இல்லாவிட்டால் ஜெயம் என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. ஆகவே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் யுத்தம் நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும். ஜெயம் பெற வேண்டுமாக இருந்தால் நாம் போராட்டத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும், போட்டிகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆகவே உலகத்தில் பற்பல விதமான போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அழைக்கப்பட்ட நாம், அபிஷேகிக்கப்பட்ட நாம், நம்முடைய வாழ்விலே அல்லது அன்றாட வாழ்விலே அல்லது நாம் தேவனோடு வாழுகிற இந்த வாழ்விலே நாம் சந்திக்கிற அல்லது நாம் இனிமேல் சந்திக்க போகிற சில போராட்டங்களை நான் இன்றைக்கு இந்த தேவ பிரசன்னத்திலே தேவ வார்த்தைகளின் அடிப்படையிலே உலகத்துக்கு அல்ல உங்களுக்கு நான் பகிர்ந்தறிக்க விரும்புகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சந்திக்கிற போராட்டங்களிலே நாம் வெற்றி பெற்று ஜெயம் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நான் சொல்ல போற காரியங்களை நீங்க சிந்தித்து சீதூக்கி பார்க்க வேண்டும் என்று அன்போடு கூட ஆவியனுடைய துணையோடு கூட நான் உங்களை அழைக்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம் ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பின வார்த்தை என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல அவர்களையும் சிங்காசனத்திலே வீற்றிருக்க செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். யாருக்கு அந்த வார்த்தை அனுப்பப்பட்டது? ஜெயம் கொள்கிறவன் எவனோ, வெற்றி பெறுகிறவன் எவனோ என்கின்ற வார்த்தை யாருக்கு அனுப்பப்படுகிறது? சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்ட உன்னை போன்ற என்னை போன்ற தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய ஆவியினால் தன்னுடைய தூதனால் அனுப்பின வார்த்தை ஜெயம் கொள்கிறவன் எவனோ. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தோட்டு போறதுக்கு இடம் இருக்கு. நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சத்தியம். ஆனால் ஆண்டவர் அதை கிறுக்கி போறதுக்கும் இடம் இருக்குது என்பதை நீங்களும் நானும் மறக்கக்கூட. ஆகவே நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையட்டி இருப்போம். ஆனால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் சொல்றது. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அது மகா பெரியது. அது பொன்னாலும் பொருளாலும் நாம் பெற்றுக்கொண்டது அல்ல, அல்லது நாம் செய்த நற்கிரிகளினால நாம் பெற்றுக்கொண்டது அல்ல, நாம் செய்த நன்மைகளால பெற்றுக்கொண்டவைகளும் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருப்போமாக இருந்தால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இந்த கருமையான தேவனுடைய ஜனமே, ப்ளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து வையுங்க. திறந்த இருதயத்தோடும் தெரிந்த புத்தியோடும் தேவனுடைய வசனத்தை கவனித்து பார்க்கிறவர்கள், கவனித்து கேட்கிறவர்கள், கவனித்து நடக்கிறவர்கள் அவர்கள் பேதைகளாக இருந்தாலும் வழிதப்பி போக மாட்டார்கள் என்கின்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். என கருமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரே, கர்த்தர் நம்மத்திலே எழுந்தள்ளி இருக்கிறாரே. இதை போல பாக்கியம் சிலாக்கியம் வேற என்ன இந்த உலகத்தில் இருக்க முடியும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அழைக்கப்பட்ட நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே சந்திக்கிற அல்லது சந்திக்க போகிற சில போராட்டங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இவைகளெல்லாம் நீங்கள் ஜெயித்து ஜெயம் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாரத்தோடும் ஜெபத்தோடு கூட நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு கற்றுத்தருவாராக, நமக்கு போதிப்பாராக, நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வளர்த்துவாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதால் தேவ பிள்ளைகளாகிய நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான போராட்டங்களை நான் குறித்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் குறித்து இந்த இடத்துல சொல்வதற்கு எனக்கு சமய நேரமும் கிடைக்கும், எனக்கு போதுமாக இருக்கும் தெரியாது. ஆனால் நான் முடியும் அளவுக்கு அவைகளை நான் விளங்கப்படுத்துறேன். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க, இவைகளை கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் புத்தியையும் ஜெயத்தையும் தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நான் மன்றாடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சந்திக்கிற போராட்டம் நம்பர் 1, படி எபிரேயர் 12:4 வாசிங்க. எபிரேயர் 12:4 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, எல்லாரும் பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எபிரேயர் 12:4 படி.
பாவத்திற்கு விரோதமாய் போராடுவது,
பாவத்திற்கு விரோதமாக போராடுவது
ரத்தஞ்சிங்கப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.
திரும்ப வாசிங்க.
பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தஞ்சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே.
யாருக்கு? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட திருவாக்கு.
நான் சொன்னேன் முதலாவது உலகத்தில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் போராட வேண்டிய அல்லது நாம் சந்திக்கிற அல்லது சந்திக்க வேண்டிய முக்கியமான போராட்டம் எது? பாவத்துக்கு விரோதமான போராட்டம். என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த போராட்டம் இருந்தே ஆகும். மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இந்த போராட்டம் இருந்தே ஆகும். பாவத்துக்கு விரோதமான போராட்டம். இந்த போராட்டம் உங்களுக்குள்ளே இல்லை என்று சொல்லுவீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயா இருந்தா, தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வாசமாக இருக்குமாக இருந்தா, மெய்யாகவே மனம் திரும்பின அனுபவம் உனக்குள்ளே இருக்குமாக இருந்தால், இந்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கிற போராட்டம் என்பதை மறந்துடாத. இந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கிறாயா தோற்கிறாயா என்பது அடுத்த காரியம், ஆனால் இந்த போராட்டம் உனக்கு உண்டு என்பதை நீ இனம் கண்டுகொள்ள வேண்டும். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமே, தம்பிமாறு தங்கச்சிமார், சில வேளையில நீங்க நினைக்கிறீங்க இந்த குறிப்பிட்ட பாவத்துக்கு விரோதமான போராட்டம் எனக்கு மாத்திரம் தான் இருக்குது போல நீ உணர்றாய் அப்படி நினைச்சா அது தப்பு. இந்த மாமிசத்துல இருக்கிற எல்லாருக்கும் உனக்குள்ள இருக்கிற அதே போராட்டம் இருக்கு என்பதை நான் உனக்கு சொல்லட்டும். ஆனால் அந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதற்கு தான் தன்னுடைய ஆவியை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். எதற்கு நாம் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம்? எதற்கு தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார்? பாவத்தின் மேலே நாம் வெற்றி பெறுவதற்காக, பாவத்தை எதிர்த்து போராட, பாவத்திற்கு வளைந்து கொடுக்காமல் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை நமக்கு தருகிறவர் தேவ ஆவியானவரே. ஆகவேதான் வேதம் சொல்றது, நான் வாசிப்பது, பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிக்க வடுத்து மீறி வைத்தார். அதோட அர்த்தம் தான் என்ன? ரத்தம் சிந்த வேண்டி வந்தாலும் பாவம் செய்யாத. தட்ஸ் ஆல். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை கைவிட்டு விடாது. ஒருவேளை மறைவிலே தன்னும் சில பாவத்திலே நீ விழுந்திருக்கலாம். தீர்க்கமாக உனக்கு சொல்லுகிறேன், நான் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு தந்த வாரத்தோடு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ சில பாவத்துக்களே மறைவான பாவத்தில் விழுந்து கிடக்கிறது உண்மை. அதை தேவன் அறிவார், இது சத்தியம். ஆனாலும் ஆண்டவர் உன்னை குற்றவாளியாக தீர்க்க விரும்பாத படியால் நீ அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். நீ அந்த பாவத்தை ஜெயிக்க வேண்டும். பாவம் உன்னை ஜெயிக்க கூடாது, நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கரிசனையோடு இன்றைக்கு உனக்கு அனுப்புற இந்த வார்த்தை அலட்சியம் பண்ணாது என்று தேவ சமூகத்தில் நின்று தேவ ஆவியோடு நான் உனக்கு சொல்லுகிறேன். Try to understand the truth. என்ன கவனிங்க, அடிக்கடி சொல்வது உண்டு, உள்ளே தோற்று போனவன் வெளியையும் தோற்று போன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவரை நான் பெரிய ஊழியத்தை செய்யலாம், ஆனா உள்ளே பாவத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன் என்றா தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டான், தேவன் வரும் மாட்டான். ஒருவரை நான் நன்றாய் நான் பாடலாம், ஆனால் உள்ளே நான் பாவங்களை வைத்துக் கொண்டு தேவனை புகழ்ந்து பாடுவதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அருவறுப்புகள் அகற்றப்பட வேண்டும், அவைகள் அறுத்தறியப்பட வேண்டும், அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிசாசு உன் வாழ்விலே இடம் பிடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதே. எப்படி சத்துருடைய வாழ்விலே இடம் பிடிக்கிறான்? பாவத்தை உனக்குள்ளே நீ வைத்திருக்கிறபடியால் பிசாசுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் இடம் பிடித்து உன் வாழ்க்கையில அவன் ஜெயம் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், பாவத்துக்கு விரோதமான போராட்டத்திலே தோற்று போகாதே. என்ன கரிமான தேவ ஜனமே, ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பாவத்திலே நீ விழுந்து கொண்டிருந்தால் நான் ஒன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், அந்த போர் அந்த பாவத்துக்கு விரோதமாக நீ போராடுறதுக்கு, அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு நீ சோர்ந்து போகாது. சில வேளையில பிசாசு சொல்லுவான், சே நீ இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகவே மாட்டாய், உன்னால முடியாது. அங்கு இருக்க சில பேர் அவங்கள் அப்படி வாழலாம், ஆனா உனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையும் கிடையாது, விமோசனம் கிடையாது, நீ இப்படித்தான் இருக்கணும், இரு இப்படி சொல்லி பிசாசு நம்ம குட்டுவான். உடனே நாம என்ன நினைக்கிறான், அதுதானே நாம என்ன செய்கிறது, இது என்ற பலவீனம், சோ அண்ட் சோ நான் செய்கிற பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படி நினைக்கிறேன். பாவம் செய்கிறவர்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது, பாவத்துக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லையே. வேறு சொல்றது பாவத்தை பார்க்க கூடாது. சுத்த கண்ணன் நம்முடைய வாழ்வில் எப்படி கிரியை செய்ய முடியும், எப்படி தேவன் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை செய்வது? ஆகவே தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, பாவத்துக்கு விரோதமான போராட்டம் இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, நான் உங்களை சொல்லட்டும், மரணம் வரைக்கும், மரணம் வரைக்கும், மரணம் வரைக்கும் பாவத்துக்கு விரோதமான போராட்டம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் இருந்தே ஆகும். இதுல நாம் வெற்றி பெற வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவத்துக்கு வளைந்து கொடுத்து தோற்று போய் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமே அல்ல, தேவனுடைய சித்தமே அல்ல. ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ எந்த பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறாய், நீ எந்த பாவத்தில் திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருக்கிறாய், தங்கச்சி, தம்பி, அண்ணமாறு, அக்காமார், தேவன் இன்றைக்கு உன்னோட திட்டமாய் பேசுகிறார், விட்டுடு விட்டுடு, அது வேண்டாம், அந்த பாவம் வேண்டாம். அது செய்யும் போது, அந்த பாவத்தை செய்யும் போது ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனா முடிவு பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக. தன் பாவத்தில் நிலைத்திருக்கிற பாவியும் உண்டு என்று வேதன் நமக்கு சொல்றது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று வேதன் நமக்கு சொல்றது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், பாவத்துக்கு விரோதமான போராட்டத்திலே முதலாவது நாம் வெற்றி கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அது என்ன பாவமாக இருந்தால் உனக்கு தெரியும், உன்னுடைய வாழ்வில் இருக்கிற பாவம் உனக்கு தெரியும். எந்த பாவத்தை திரும்ப 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 நீ சீக்கிறாயோ அதை கண்டுபிடி, அதுல இருந்து வெற்றி பெறத்துக்கு முயற்சி செய். அதற்காக ஆண்டவரிடத்திலே மண்டாடு, தேவனிடத்திலே ஜெபம் பண்ணு, தேவனுடைய சமூகத்துக்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. நான் ரட்சிக்கப்பட நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை பெற முடியாமல் இருந்தது, நான் சோர்ந்து போறேன். எனக்கு அந்த நேரத்தில் ஆலோசனை சொல்லி அதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தரும் இருக்கல. ஆகவே எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிந்தது, என்ன, நான் மிகவும் பெடப்பாவானேன். உடனே என்ன செய்தேன், கதவு அடைத்து தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்க, நான் உம்முடைய பிள்ளை, பாவத்துக்கு பாவத்தை சேவிக்க அல்ல, நீர் என்னை ரட்சித்திருக்குது, உம்மை சேவிக்க ரட்சித்திருக்கு, ஆகவே நீர் எனக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கேன் என்று ஆண்டவரிடத்தில் ஊக்கமாக மன்றாடினேன். கர்த்தர் எனக்கு பலம் தந்தார். எனக்கு அருமானவர்களே, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். ஏங்க, உன்னையும் என்னையும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கவும் ஆண்டவர் அழைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்துக்கு தானே அடிமையாக இருக்கிறார். நீயும் நானும் அதே பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் ஆண்டவர் ஏன், எதற்காக உன்னையும் என்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார்? நீயும் நானும் ஏன் நித்திய ஜீவனை இழந்து போக வேண்டும்? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அடுத்தவன் சொல்றது, மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆகவே குறிப்பிட்ட அந்த பாவத்தில் இருந்து உன்னால நீ உன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது, மற்றவர்களும் உன்னை அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்க முடியாது. மெய்யாகவே குமாரன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கினால் தான் நீ விடுதலை ஆவாய். அந்த பாவ சங்கிலியை அறுத்தருகிற பலம், அந்த வல்லமை ஆண்டவர் இயேசுவின் கரத்திலே தான் இருக்கிறது என்கிற சத்தியத்தை நீ புரிந்து கொள்வாயா இருந்தால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்துகிடப்பா. தேவ சமூகத்தை நாடு. கத்தாமல் நீரே எனக்கு தஞ்சம், உம்மாலே எனக்கு விடுதலை உண்டு, உம்மாலே எனக்கு வெற்றி உண்டு, உம்மாலே எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்வு உண்டு, உம்மாலே எனக்கு ஒரு நீதி உள்ள வாழ்வு உண்டு, அதற்கு தானே என்னை ரட்சித்தீர், அதற்கு தானே என்னை அழைத்திருக்கிறீர். ஆகவே நான் பாவத்தில் பிறல வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், பாவத்துக்கு விரோதமாய் போராட எனக்கு பரிசுத்த ஆவியின் பலத்தை தாரும் என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆவியினாலே பலப்படுத்துறதுக்கு இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறாரே. கருமையானவளே, பாவத்தை சேவிக்க அல்ல, பரிசுத்த தேவனை சேவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எதிர்த்து பாவத்து வளைந்து கொடுக்க அதற்கு தேவ பலத்தை நாடு. சுயபலத்திலே நாம் மேற்கொள்ள முடியாது, தேவ பலத்திலே தான் பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். தேவ ஆவியானவர் தருகிற பலத்திலே தான் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஆகவே நான் சொல்ற தேவ சமூகத்தை நாடு, தேவ சமூகத்தில் போயிருந்து செவம் பண்ணு, மன்றாடு, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்த, இந்த பாவத்தில் நான் சிக்கி கிடக்கிறேன், எனக்கு விடுதலை தான், உதவி செய்யும். கதறு தேவ சமூகத்தில், தேவன் உன்னை கைவிடவே மாட்டான், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அனாதி தேவனே, அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவ சங்கிலிகளை அறுத்தடிக்கிற வல்லமை நம் ஆண்டவர் இயேசுவின் கரத்திலே தான் உண்டு. பிசாசு நம்மை பாவ சங்கிலிகளை கட்டுறதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எதிர்த்தடிங்க பிசாசு, அது பாவத்தை எதிர்த்தடிங்க. தேவ பலத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுல நாம் தோற்று போனமாக இருந்தால் எல்லாமே கோணலாம். பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் நாம் தோற்று போய்விட்டோமானால் நாம் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியாது. இந்த போராட்டத்தில் நாம் தோற்று போனால் தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது, ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. ஒருவேளை தேவ ஜனமே, இன்றைக்கு நீ ஆராதிக்கிற வேலையில, தேவ சமூகத்தில் காத்திருக்க வேலையில தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர்திருத்திப்பா. நீ தனியாக ஜெபிக்கும் போது, கூடி வந்து தேவ ஜனத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவ சமூகத்தை நீ அனுபவிக்கிறாயா? தேவோட பிரசன்னத்தை அனுபவிக்கிறாயா? இல்லை என்றால் நான் உனக்கு சொல்றேன், ஆண்டு விடத்திலே மன்றாடு. தேவ சமூகத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு இருக்கிற தடையை சிந்தித்துப்பா. தேவனுடைய ஆவியினாலே உன்னை நிரப்பாமல் இருக்கக்கூடிய காரியத்தை நினைத்துப்பா, சிந்தித்துப்பா. பாவத்துக்கு விரோதமான போராட சொல்லட்டுமா? ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ தேவனுடைய பிள்ளை ஆரம்பத்தில் மிக அருமையாக தங்களை ஓட்டங்களை ஆரம்பித்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து ஐயோ அழைப்பையே விட்டுவிட்டார், அபிஷேகத்தை உணர்ந்து யார் அதை திரும்ப கொடுக்கிற முடிவு. தேமா இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசைவிச்சு என்னை வீட்டை போயிட்டான். அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்து அருமையான ஊழியத்தை செஞ்சு அற்புதங்களை அனுபவித்த அந்த ஊழியக்காரன், ஆரம்பத்தினுடைய ஓட்டம் நன்றாக இருந்தது, இடைநடுவிலே இந்த உலகத்தின் ஆசைகளிலே சிக்குண்டு அறுப்புண்டு தேவ பிரசனத்தை விட்டு, தேவனை விட்டு, தேவன ஊழியத்தை விட்டு இடைநடுவிலே போய்விட்டான். அந்த எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பயங்கரம் சிந்தி. நான் சொல்றது சீதுக்கு பார், எங்கே பிசாசு உன்னை ஓரம் கட்டாதபடி ஜாக்கிரதையாக, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து கவனமாக, நீ அழைக்கப்பட்ட அழைப்பு குறித்து ஜாக்கிரதையாக, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து கவனமாக என்று நான் இன்றைக்கு உனக்கு தேவ பிரசனத்தில் சொல்லுகிறேன். We are dealing with God. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளை அவர்களோடு இடைபடுகிறனா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும், எவ்வளவு கவனமாக இருக்கும். பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் நீங்களும் நானும் தோற்று போயிடக்கூடாது. இதுல மனுஷிகமாக நாம வீரம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாம் பெரிய பரிசுத்தவானன்றோ, நாம் பெரிய நீதிமானன்றோ, அவர்களும் பார்க்க நான் நல்லவன் என்றோ, அவர்களும் பார்க்க நான் உசத்தியுண்டோ, அப்படியெல்லாம் நாம் சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வட்ட பைபு வேதம் என்ன சொல்றது? நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. ஆகவே பரிசுத்த வாழ்வு, தூய வாழ்வு நம்முடைய சுயபலத்திலே அல்ல, அது தேவ பலத்திலே தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நம்மை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுறது அவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டார். இந்த உலகத்தில் யாரும் நம்மை கைவிடலாம். சில நேரத்தில் சிலர் கைபிடிப்பார்கள், சில நேரத்தில் சிலர் கைவிடுவார்கள். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அழைத்தவர் அழைத்தவர் தான். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட சொன்னவர் சொன்னவர் தான். எப்போது நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ஆகவே பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் நாம் ஜெயங்குடவளாக இருக்கணும். இன்னொரு வசனம் படிங்க, கலாத்தியர் 6:17. சக் 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 கலாத்தியர் 6:17 படிங்க சீக்கிரமா. கலாத்தியர் 6:17.
இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக.
இல்ல இல்ல, கலாத்தியர் 6:17 படிங்க.
இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய
5:17. இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவளை செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்று கொண்டு
என்ன செய்து ஒன்று கொண்டு போராடுது. பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்பதை நீங்க அறிய வேண்டும், புரிய வேண்டும், தெரியணும். இல்லது போனா தோல்வி. Something is happening in your inner being. Do you know that? See, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்து ஒன்று ஒன்று உள்ள என்ன செய்தா போராடுது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன நடக்குது உள்ளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் என்ன நடக்கிறது, நம்முடைய மாமிசத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் இடையிலே ஒரு பெரிய போராட்டம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த போராட்டத்திலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்றேன். இதுக்கு தான் தேவனுடைய பலம் நமக்கு வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். மாமிசமும் ஆவியும் ஒன்றை ஒன்று போராடுது. உன்னுடைய மாம்சம், உன்னுடைய ஆவி, ஏன் தெரியுமா? நாம் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? நான் ஏற்கனவே நெடுக்க சொல்வது உண்டு. நாம் ரட்சிப்புண்டா என்னங்க, ரட்சிப்புண்டா என்ன? நம்முடைய ஆவியில நாம் மறுபடியும் become only born again in our spirit. That's why we call that spiritual life. நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடி பிறக்கிறோம். மாம்சத்தில் ஒருவரும் மறுபடி பிறக்கிறது இல்லை. அதே கை, அதே கால், அதே கண், அதே மூக்கு, அதே நாக்கு, சோ அண்ட் சோ ஒன்றும் மறுபடி பிறகல். ஆனால் நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடி பிறக்கிறோம். ஆவியிலே நாம் மறுபடி பிறக்கும் போது நம்முடைய செய்கைகளிலே வித்தியாசம், நம்முடைய கிரியைகளிலே வித்தியாசம், நம்முடைய பேச்சில வித்தியாசம், நம்முடைய நோக்கத்தில வித்தியாசம், நம்முடைய சிந்தனைகளில வித்தியாசம். சோ எல்லாமே புதிதாகிறது. எங்கிருந்து புதிதாகிறது? நம்முடைய ஆவியில இருந்துதான் எல்லாமே எழும்புகிறது. ஆவிதான் சொல்றது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது அவனுக்குள்ள இருக்கிறத ஆராய்ந்து பார்க்குதான் பாரு. ஆகவே இந்த புதிதாக்கப்பட்ட இந்த ஆவிக்கும் அல்லது உணர்வடைந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு காலத்தில் செத்து போய் கிடந்தது நம்முடைய ஆவி, என்ன தேவனோடு தொடர்பு இல்லாமல் பாவத்தில் புரண்டு கொண்டிருந்த போது, பிசாசுக்கு அடிமைகளாக இருந்த போது, நம்முடைய ஆவியில நாம் செத்து போயிருந்தோம். நாம் ரட்சிக்கப்பட்ட போதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவி என்ன செய்திருக்காரு? உயிர்ப்பித்திருக்கிறார். ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவி தேவனோடு உறவாடுகிறது, அந்நியோன்னியத்தை விரும்புகிறது, தேவனுடைய ஐக்கியத்தை நாடுகிறது, ஜெபிக்க விரும்புது, வேதத்தை படிக்க விரும்புது, ஆண்டவரை ஆராதிக்க விரும்புது, ஆண்டவருடைய பணியை செய்ய விரும்புது, தேவ பிள்ளையுடைய ஐக்கியத்தை நாடுது. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆவி மறுபடி பிறந்திருக்கிறது, புதிதாக்கப்பட்டிருக்கிறது, தேவ தொடுதலை அனுபவித்திருக்கிறது. ஆகவே இந்த ஆவி என்ன செய்யுது? தேவனுக்கு பிரியமானவர்களை தேடுது. ஆனால் நம்முடைய மாம்சம் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணாத படு. இன்னைக்கு டைம் சேஞ்ச், ரைட்? இப்ப ஒரு மணி தேலம் இன்னும் கூட படுக்கல பாரு. காலம் எழும்பி ஜன்னல கேட்டுதான் தள்ளிட்டு பார்த்தா எல்லாம் எப்படி இருக்குது, ஒரே மப்பும் மந்தாரம் இருட்டா கிடையாது. ஆகவே படு, ஒரு மணி தேலம் கூட பெச்சினால அப்படி மூடிட்டு படுத்துறாங்க. இன்னும் ஒரு மணி தேலம் கூட. மாமிசம் சொல்லுது படு தூங்கு, ஆனா உள்ள ஆவி என்ன சொல்லு தெரியுமா? எலும்பு எலும்பு, இப்பொழுது எழுந்து எழும்பிடாத, எலும்பு எலும்பு. என்னத்துக்கு எலும்பி? ஊக்கமாக ஜெபம் பண்ணு, மண்டாடு. This is the time to pray. எலும்பு. நம்முடைய உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி ஜெபிக்க சொல்லுது, ஜெபிக்க தூண்டுது. ஆனா நம்முடைய மாமி சொல்லுது படி தூங்கு. இன்னும் ஒரு மணி நேரம் தூங்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு படுக்கட்டும். நான் உனக்கு கதை முடியல, வேத வசனத்தை தான் சொல்றேன். தூங்காதே தம்பி, தூங்காதே. தூங்கி தூங்கியே தங்களை ஜெப நேரங்களை கெடுத்தவர்கள் ஆண்டவர் வரும்போது எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவர். தூங்கி தூங்கியே ஜெபிக்கிற நேரத்தெல்லாம் நான் கொட்டணும். அவன் பேதனும் அப்படித்தான் இருந்தான். அப்போ சரி, ஒரு மணி நேரம் கூட உங்களால அவன் தூங்கி ஆண்டவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார் போய், வியாகுலப்பட்டு படப்போற பாடுகளை நினைத்து ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து ரத்த வெறும் சிந்த ஆண்டவர் நிற்கிறாரு. ஆனா இங்க அவங்களோ கொரட்டோட நல்லா தூங்க. சில பேருக்கு நல்லா தூங்குவாங்க, எங்க இருந்தாலும் அவன் தூங்குவான். இந்த பாருங்க, இப்பயும் பாருங்க, சிலர் தூங்கிட்டே இருப்பான். அவன் நீ அவங்கள பார்க்க தூங்க. சில பேருக்கு தேவ வசனத்தை கேட்கும் போது தாளாட்டது போல இருக்கு. அதுக்கு போகாம என்ன செய்யறது தெரியுமா? ரெண்டு மணிக்கு ஆராதனை என்றா, 12 மணிக்கு எழும்பி பிடிக்கிறது சோறு. நம்முடைய நேஷனல் ஃபுட், தேசிய உணவுக்கு பாருங்க. அந்த சோரை உள்ள போட்டுட்டு பிடிச்சிட்டு வந்து இதுல இருந்தா ஏசப்பா தோத்திரம், இங்க பிரசங்கம் பண்ண அங்க நமக்கு தாளாட்டது போல கனவெல்லாம் வராமல் இருந்த தோத்திரம். அல்லேலூயா, தோத்திரம். நீ சாப்பிடறது பாவம் நான் சொல்லல, சாப்பிடுங்கப்பா. ஆனா தூங்குற அளவுக்கு சாப்பிடாத, நல்லா தூங்கு. ஆனா ஜெபிக்கிற நேரத்தை கோட்டை விட்டு தூங்காதேன்னு சொல்றேன். எப்படி உடைய ஆவிக்குரிய வாழ்வுகளை நீ ஜெயம் கொள்ள போறாய்? எப்படி நீ பாவத்தை ஜெயம் கொள்ள போறாய்? உனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஆவி தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேடுது, ஆனா நம்முடைய மாமிசமோ பாவ காரியத்தை விரும்புது. சில பேருக்கு சிமோக்கிங்கில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆனா என்ன செய்வான் சொன்னா, இத சரி இந்த ட்ரெயின்ல பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்க, ஸ்மோக்கிங் செய்து அந்த ஸ்மோக்கிங் புகை வரும். இப்ப நாம சிகரெட் பிடிக்காட்டாலும் அந்த புகையை கொஞ்சம் கொஞ்சம் உறிஞ்சிறதுக்கு நமக்கு விருப்பமா, அதான் ஆரம்பம். அது படிப்படியாக போய் பிடிக்க போகும். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வரும். ஒருவர் ரட்சிக்கப்பட்டார், அவர் ஒரு குடும்பஸ்தன். அவர் ஒரு பயங்கர கொடிகாரனாக இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு தேவனுடைய மனுஷன் அவரை சந்திக்கிறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போனார். அவர் வீட்டில் இருந்த ஒரு கபட்டுக்குள்ள ஒரு ஆல்கஹால் போத்திலோடு ஏதோ ஒரு குடி வேக அங்கு இருக்கு. அப்ப அந்த தேவ மனுஷன் அவரை பார்த்து சொன்னாராம், இதைத்தான் நீங்க விட்டுட்டு வந்தீங்க, திரும்ப இதையும் வீட்டில் வச்சிருக்கீங்க. வீட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களோட மனதிலையும் அதுக்கு இடம் இருக்கும் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் படத்தை கும்பிடுறேன் இல்லை, ஆனா படத்தை வீட்டில் வச்சிருக்கிறேன், சும்மா வச்சிருக்கிறேன். படத்த பைபிள் சேஸ் என்ன ஆண்டு என்ன சொன்னாரு, அதை உண்டாக்காத. அப்ப ஆண்டவர் உண்டாக்க வேண்டாமல் சொன்ன காரியத்தை வீட்டிலேயே வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு 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 நியாயம் கற்பிக்கிறார். அது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லுவார். அந்த தேவ மனிதன் சொன்னாரு, இந்த போத்தில் உன் வீட்டில இருக்கும் வரைக்கும் உன் மனசுல இடம் இருக்கும், அதை அகற்றிடப்பா அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு ஆலோசனை சொல்ல அண்ணார் இன்னார் கேட்டு சொன்ன தெரியுமா? நோ 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 பிரதர் பிரதர் அப்படி இல்ல. இதை ஏன் நான் வீட்டுல வச்சிருக்கேன்னு சொன்னா, இதை ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறேன். இதுல இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தாரு, இந்த குடியிலிருந்து எனக்கு விடுதலை தந்தாரு, அதை மறக்காதபடி ஞாபகத்துக்கு அதை நான் அதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தோத்திரம் நல்லா இருக்குது இல்லையா கேட்கறதுக்கு? ஆனா நாளடைவில் என்ன இருந்தது தெரியுமா? அதை இவர் அதை பார்க்க, அது இவரை பார்க்க, சம்பாசன போக இது உள்ளு போட்டு சொல்லுது, என்னை விட்டுட்ட பாரு, கடனாலா என்ன தொடகில, கடனாலா என்ன ருசி பாக்கல, நீ இப்படி இப்படி இருக்க, தொடு எடு குடி அப்படின்னு சொல்ல, இவரும் பார்த்து அதுதானே கொஞ்சம் குடிப்போம் சொல்லி திரும்பவும் அந்த போத்து எடுத்து அவர் அது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் செய்து போராடுது பாரு. இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்கப்படும், அது ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த போராட்டம் நம்முடைய மரண பரியந்தம் இருக்கும் என்பதை நாம் மறந்துடாமல் நாம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு எனக்கொண்டும் ஒரு பாவத்து மேல நாட்டம் இல்ல, நாம் மகா பரிசுத்தவான் சொல்லி ரொம்ப லிபரலாக போனீங்க, சரிவு நிச்சயம். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா, எங்க நீ பலவீனமாக இருக்கிறியோ அங்கே நீ பலம் கொடுத்துக்கு முயற்சி செய்து சொல்றேன். காலம் முழுவதும் நாம் பலவீனம் பலவீனம் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல், எங்க நீ பலவீனமாக இருக்கிறியோ அங்கே பலன் கொடுத்துக்கு முயற்சி செய், ஆண்டு மன்றாடு, அதுக்குரிய வழிகளை தேடு, தென் நீ அது அதன் மேலும் உனக்கு வெற்றி பெறுவார். ஆண்டு நாமத்திற்கு இப்படி நான் சொல்லிக் கொண்டு போனா சொல்லிக் கொண்டு இதிலே நான் நின்றணும். ரோமர் 6 அதிகாரத்தை தேவ பக்தி உள்ள உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்றைக்கு வீட்டை போய் படுக்கிறதுக்கு முதல்ல, ஹலோ நித்திர கொள்றதுக்கு முதல்ல, இந்த ரோமர் 6 அதிகாரம் முழுவதையும் தயவுசு வாஜிடுபடும். ரைட், 6 அதிகாரம் முழுவதும் கொஞ்சம் படிங்க. அந்த 6 அதிகாரம் முழுவதும் இது குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு விரோதமான போராட்டம், பாவமானது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை ஆளாதிருப்பதாக. அப்ப அந்த அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்து நேரம் போட்டு நான் கடந்து போறேன். 6 அதிகாரம் முழுவதும் இந்த பாவத்துக்கு விரோதமான மாமிச போராட்டத்தை குறித்து நமக்கு சொல்றது. ஆகவே முதலாவது நாம் பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவர். நம்பர் 2 கொஞ்சம் வேகமா போவோமே, படிங்க 1 தீமோத்தேயு 6:12 கிரியா வாசி. 1 தீமோத்தேயு 6:12 ரைட்.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட,
அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட, என்னத்துக்காக அழைக்கப்பட்டாய்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை
பற்றிக்கொள்.
கவனிங்க, இதற்காகவே, ஹலோ, இதற்காகவே உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவே நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விசுவாச போராட்டத்திலே நாம் என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். முதலாவது பாவத்துக்கு விரோதமான போராட்டம், இரண்டாவது என்னங்க? விசுவாச போராட்டம். உலகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டம் இல்லைங்க, உள்ள வந்துவிட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த போராட்டம் இருக்கு. ஆகவே வெற்றிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்திலும் ஒரு போராட்டம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுறேன். என்ன கவனிங்க, நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே ஒரு 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 லெவல்ல இருக்காது பாருங்க. தேவனோடு நெருங்கி வாழும் போது நன்றாக ஜெபித்து உபாசித்து ஆண்டவருடைய வசனத்தை படித்து தேவ பிள்ளைகளோடு இருந்து விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்றோம். ஆனா திடீர்னு வருகிறது ஒரு பிரச்சனை அடிக்குது, நம்ம இல்ல கடல் அலை போல வந்து அடிக்குது, உடனே நாம் நினைச்சோம் சோனு தொப்புன்னு சொந்துவாள். அப்ப இந்த நேரத்தில் மற்ற விசுவாசிகள் என்ன செய்யணும்? உனக்கு விசுவாசம் இல்லை, அதுதான் உங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை. அப்படி அல்ல, இன்னொரு போடு தொப்பன்னு போடுவாங்க தலையில, அவனுக்குள்ள இருக்கிற இன்னும் கொஞ்சம் விசுவாசமும் துப்புரவுக்கு அட்டு போயிருப்பார். இப்படி செய்யாதேங்கன்னு நான் சொல்றேன். ஒருவன் விசுவாசத்துல பலவீனமாக இருந்தால் அவனுக்கு நீ அவனுக்கு உதவி செய், அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ரைட், ஒருவேளை நீ மற்றவங்க பார்க்க உனக்கு கொஞ்சம் ஹை ஃபெய்த்ல இருக்கலாம், அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனால் விசுவாசத்துல குறைவாக இருக்கிறவர்களை நாம் எள்ளி நகையாடக்கூடாது, வேலனும் பண்ணக்கூடாது. உனக்கு விசுவாசம் இல்ல, உனக்கு விசுவாசம் இல்ல, உனக்கு விசுவாசம் இல்ல சொல்லி சொல்லியே அவங்களுக்குள்ள இருக்க கொஞ்சம் விசுவாசத்தை நாம் அட்டுப்போ பண்ணாமல் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை வட்டிக்க பண்றதுக்கு நீ ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சி செய். அதுக்கு தானே ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அன்னார் அனுபவிக்கிற அந்த போராட்டம் உன்னுடைய வாழ்விலும் வரும்போது உனக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாமே, யாருக்கு தெரியும்? நாம் எல்லோருமே ரத்தத்திலும் மாம்சத்திலும் இருக்கிறோம். அவர் ரட்சிக்கப்பட்ட எந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே போராட்டம் இல்லை என்று சொல்ல முடியும்? இங்க உட்கார்ந்து இருக்க நாம் எல்லோருமே ஏதோ ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்க, நாள்தோறும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம் வாழ்க்கையிலே போராட்டம். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்க ஒரு சிலர் நீங்கள் பலவிதமான போராட்டங்களினாலே மனம் சோர்ந்து போயிருக்கிறது உண்மை இல்லையா? உங்களோட மனதை பார்த்து சொல்லுங்க. தேவனுக்கு முன்பா நான் விருதாவா பேசுறேன், சும்மாவா சத்தம் போடுறேன்? தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலே போராட்டம் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தை நீ சோர்ந்து போக கூடாது என்பதற்காகவே தேவன் இன்றைக்கு உனக்கு வார்த்தைகளை அனுப்புறார் என்பதை நினைவில் கொள். என் ஆண்டவர் உண்மையிலே கரிசனையாக இருக்கிறார். உன்னை பெற்ற தாய் கூட மறக்கலாம், ஆனால் உன்னை அழைத்த தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டாரே. உன் நினைவாகவே இருக்கிறவர் அல்லவா? அவ விசுவாசத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. என கவனிங்க, இது குறித்து நாம் விவரமாக பேசலாம், நமக்கு சமயம் போதா இருக்க முடியாது. என கவனிங்க, வட்ட பைபிள் இப்படி 11:6 வாசித்து பார்த்து சொன்னை தேடுவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அப்படி
விசுவாசம் இல்லாமல்
தேவனுக்கு பிரியமா இருக்கிறது
கூடாத காரியம்,
இம்பாசிபிள் சார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத
காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்,
தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும்,
அவர் தம்மை
தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்கும்.
இதுக்கு பேர் என்னங்க? தம்மை தேடுறவனுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர், தன்னை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர், தம்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர், பலன் அளிக்கிறவர். விருதாவாக நாம என்ன செய்யும்? ஜெபிக்கிறவனுக்கு தான் வாசல் திறக்கும் பார். ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார். அவ விசுவாசத்துல நமக்கு போராட்டம் உண்டு. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்துல குறைவாக இருக்கான்னு சொன்னால் அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுறதுக்கு ஏதோ விதத்தில் அவனை ஊக்கப்படுத்து, உற்சாகப்படுத்து. அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதனுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். அவ விசுவாசத்திலே நம் எல்லோருக்கும் போராட்டம் உண்டு. எனக்கு அருமானவர்களே, ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் பாட்டு விசுவாசம் இல்லாம நான் பாட்டு பாடலாம், விசுவாசம் இல்லாமல் நான் ஜெபிக்கலாம், விசுவாசம் இல்லாமல் ஆலயத்துக்கு வரலாம், ஆராதனைக்கு வரலாம், விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், விசுவாசம் இல்லாமல் பைபிள் படிக்கலாம். Do you believe it? விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கலாம். Do you believe it? ஆகவேதான் இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் அவைகளை கேட்டுக்கொண்டு அவைகளை பெற்றுக் கொள்ளுவேன். மறுபக்கம் திருப்பி போட்டு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் நாம என்னத்தை கேட்டுக்கொண்டா நாம பெற்றுக் கொள்ள மாட்டோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காரியம், ஒரு தேவனுடைய ஊழியக்கார் 40 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சிருக்க, 40 ஆண்டுகள் ஆச்சரியமாக இருந்த அவர் விசுவாசிக்காமலே வேத வார்த்தையை போதிக்கிறார். இஸ் இட் பாசிபிள்? எஸ். அடிக்கடி ஆண்டவர்களுடைய சீடர்களே அதட்டினாரே, அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுகிற? யாரு? ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு கூட இருந்து கூட அவர்களுக்குள்ள விசுவாசம் வரவில்லை. அவர் இயேசு அவர்களை அதட்டினார், அற்ப விசுவாசிகளே, எதுவரைக்கு நான் உங்களோட பொறுமையாக இருப்பேன்? கொண்டு வாருங்கள் அவனை இங்கு. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு விரோதமாக போராடுறதுக்கு அடிப்படையாக நமக்கு இந்த பெய்த்து தேவையா இருக்கு, இந்த விசுவாசம் தேவை. இந்த விசுவாசத்தை பிசாசு உடைச்சிட்டா பிசாசுக்கு விரோதமாக போராடுறது பிசாசு எதிர்த்து நிற்க முடியாம போயிடும். மட்டுமல்ல தேவனை பிரியப்படுத்தவும் இயலாம போயிடும். ஆக நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்துல வார போராட்டத்தை குறித்து ஜாக்கிரதா இருங்க. நீங்க யூதா எழுத நிருபம் 3 வசனத்தை நீங்கள் வாசித்த அன்றியும் ஒரு விசை பரிசுத்துவாங்களுக்கு ஒப்புக்கொண்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துறது எனக்கு நலமாய் கண்டது என்று சொல்லி அங்கே சொல்றேன். ஆகவே பரிசுத்துவான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்துல போராட்டம் உண்டு. ஆகவே இந்த விசுவாசத்தை காத்துக்கொள். உன் வாழ்க்கையில அடிக்கிற பிரச்சனைகள், சந்திக்கிற பிரச்சனைகளால உன் விசுவாசத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள். ஹலோ, இன்றைக்கு நான் சொல்லுவேன், ஒருவேளை நாளைக்கு இந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் போது நான் சொல்றதை சிந்திச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற விசுவாசத்தை இழந்துடாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பாருங்க, யோபு தன்னுடைய வாழ்விலே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தான், எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தான், ஆனால் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையார். எப்படி இருக்கு? இதுக்கு பேர் என்னங்க? அனுதினமும் என்ன துண்டு துணியில கிடந்து சாம்பல கிடந்து புரண்டான், ஓட்டை எடுத்து சொந்த மாம்சத்தை சுரண்டினாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இதுக்கு பேர் என்னங்க? விசுவாசம். என்ன பாருங்க, அவன்கிட்ட விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினாரா இல்லையா? அவன் வெக்கப்பட்டானா இல்லை? தேவன் அவனை டபுள் மடங்காக ஆசீர்வதித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோமே. ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் தோற்று போக மாட்டார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் தோற்று போக மாட்டார்கள், தோற்று போக மாட்டார்கள். ஏனென்றால் விசுவாசத்தினாலே அவர்கள் உலகங்களை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமிழவு. ஆகவே விசுவாச போராட்டம் நாம் ஜாக்கிரதா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் நம்முடைய விசுவாசத்தை அடிச்சு கொண்டு போயிடாதபடி நாம் விசுவாசத்தை உறுதியா இருக்க கர்த்தர் நமக்கு பிள. மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்கிற போராட்டம் என்னவென்றால் படிங்க கொலோசியர் 4:12. சீக்கிரப்படி கொலோசியர் 4:12. கொலோசியர் 4:12.
நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நடக்க நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்.
சரி, ரோமர் 15:32 படிங்க. ரோமர் 15:32 சீக்கிரம் படிங்க. ரோமர் 15:32.
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல,
கவனித்து பாருங்க, திரும்ப பாசிங்க.
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்,
தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று.
நான் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும். எதிரேங்க? ஜெபத்தில். ஹலோ, நம்பர் 3, நாம் நமக்கு இருக்கிற 3வது போராட்டம் என்ன தெரியுமா? ஜெபத்தில போராட்டம். ஹலோ, ஜெபத்தில் போராட்டம். நான் போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரம் இருந்த விசுவாசிகளுக்கு எடுத்தார். என்ன கரிமானவர்களே, நாம் அடிக்கடி சோர்ந்து போகிற ஒரு இடம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெப ஜீவித்தில், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டம், உடனே நாம் எங்க கட் பண்றோம்? ஜெப வாழ் ஜெபத்தில் தான். இன்னைக்கு ஏன் சிஸ்டர் ஜெபிக்கல? பிரச்சனை. இன்னைக்கு ஏன் ஜெபிக்கல? பிரச்சனை. உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர், என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை, அதனால்தான் நான் ஜெபிக்கல அப்படின்னு சொல்லி சில சொல்லாட்டாலும் உள்ள நினைக்கிறாங்க. ஆகவே அவருடைய போராட்டத்தில் உங்களுக்கு ஜெயம் இல்லாமல் இருக்குது. உன்னுடைய வாழ்வில் இன்றைக்கு நீ அனுபவிக்கிற போராட்டத்தில் ஜெயத்தை நீ பெற வேண்டுமாக இருந்தால் ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிக்கிறவனாக இருக்கணுமே. நீ சாகும் வரைக்கும், நீயும் நானும் மறிக்கும் வரைக்கும் நாம் செய்யவேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், தங்கச்சி தம்பிமாறு அண்ணமாறு அக்காமாறு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் உங்க குடும்ப வாழ்விலும் ஊழிய வாழ்விலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருபோதும் உங்க ஜெப வாழ்வை கைவிட்டு விடாது, உங்க ஜெப ஜீவியத்தை குறைக்கிறாது. உன் ஜெப வாழ்வில இன்னும் டெவலப் பண்ணு, இன்னும் ஊக்கமாக ஜெபிக்கிறதுக்கு முயற்சி செய், இன்னும் அதிக நேரம் ஜெபிக்கிறதுக்கு முயற்சி செய், இன்னும் இன்னும் கருத்தாக ஜெபிக்கிறதுக்கு முயற்சி செய். ஜெபத்தில் இன்னும் நீ வளர்ந்து வா, நீ ஜெயம் பெறுவாய், ஜெயம் பெறுவாய். இந்த ஜெபத்தின் ரகசியத்தை சிலர் நாம புரிஞ்சுள்ளனு பாருங்க. ஜெபிக்கிறவளாக இருக்கணும், மன்றாடுவளா இருக்கும். என்ன வந்தானோ ஆண்டோட முகத்தை போய் அவன் தான் தேவனை நம்புற மனுஷன். சோ ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அடங்குபடுமாக இருந்தால், இன்றைக்கு நீங்க பேஸ் பண்ற பிரச்சனைகள்ல உங்களுக்கு தேவன் ஜெயம் தர வேணுமாக இருந்தால், உங்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் கைவிடாது. நான் சொன்ன கேளுங்க, நீங்க கேட்கறது தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அது கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணு. அதுக்கு பேர் போராட்ட ஜெபம், விடாப்பிடிய போராட்ட ஜெபம் பண்றது, விடாப்பிடியா ஜெபிக்கிறது. ஆண்டவரே நீ இப்படி சொன்னீங்க செய்யும். போராட்ட ஜெபம், விடாப்பிடியான ஜெபம், உறுதியான ஜெபம். ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு இப்படியா ஜெபிச்சார், ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும், இல்லது போனா என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்றார். எப்படி இருக்கு? ஊக்கமாக ஜெபிக்கிறவனாக நாம இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை ஜெபிக்கணும், வீட்டில் பிரச்சனை ஜெபிக்கணும், ஊழியத்தில் நெருக்கடியா ஜெபிக்கணும், ஆத்துமாக்கு வச்சுக்கப்படணுமா ஜெபிக்கணும். வியாதியா பிரச்சனையா வட்டவர் எழுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அதற்கு பேர் தான் ஜெபம். ஆனா இந்த ஜெபத்தில் தான் நமக்கு போராட்டம். என்ன தெரியுமா? ஹலோ, ஜெபிக்கிறதுக்கு போய் உட்கார்ந்தா என்ன வருது? கொட்டாங்க. ஜெபிக்கிறது போய் உட்கார்ந்தா நித்திர வருது. ஜெபிக்கிறது போய் உட்கார்ந்தா அவருக்கு டெலிபன் மன மறந்துட்டேன், இவருக்கு டெலிபன் மன மறந்துட்டேன். இது மாத்திரமா தெளிவு என்ன? ஜெபம் பண்ணது உட்கார்ந்த உடனே அங்க வருது டெலிபோன் கால், சோத்திரமாண்டவரை சோத்திரமாண்டவரை சோத்திரமாண்டவர் கொஞ்சம் பொறுங்க வார சொல்லி உடனே ஹலோ யாரு கதைக்கிறது தாத்திர அங்கிருந்து வரும் ஒரு அலர்ட் கால், அதோட கதைச்சு இவரை சொல்லி ஏசுவே கொஞ்சம் போய் வெயிட் பண்ணுங்க, நான் இங்க அவரோட கதைச்சிட்டு வர, அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. தோத்திர எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சில பேருக்கு பசி சாப்பிட போனதான் பசிக்கிறது போல இருக்கு, சாப்பிடணும் போல புசிக்கணும் போல. ஒருவர் ஒரு தடவை இடத்துல கேட்டாரு, பாஸ்டர் நான் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண தொடங்கினா எனக்கு கொட்டாபியா வருது, கெட்டாபியா வருது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் யோசிச்சு சொன்னேன், நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதான் உனக்கு கொட்டாய் வருது, முழங்க போடாம ரூமுக்கு நடந்து நடந்து ஜெபம் பண்ணு, எப்படியாவது ஜெபம் பண்ணி தள்ளு. தோத்திரம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஏதாவது ஒரு சாட்டு போக்கு சொல்லி ஜெபம் பண்ணாம இருந்தது. இன்னைக்கு ஏன் ஜெபிக்கல? கேளுங்க, இத்தனை பேர் நாம ஜெபிச்சுட்டு வந்திருக்கோம், ஏன் எனக்கு ஜெபிக்க நேரம் போதாது, நேரம் இல்லை எனக்கு. ஐ டோன்ட் ஹேவ் இனாஃப் டைம் டு ப்ரே. வாட்டர் பீட்டி யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே உண்மை தேடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உண்மையுடைய பாதத்துக்கு வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நகைக்க மாட்டாரா யோசிச்சு பாருங்க. தேவனால படைக்கப்பட்ட மனுஷன், உனக்கு உள்ள இருக்க ஜீவ சுவாசம் அவருடைய கருத்துல இருக்குது, உனக்கு சுகத்தை பலத்தை தந்து இந்த பூமியில உன்னை வாழ வச்சிருக்கிறாரு. அவரோடு தேவனை தேடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நம்மை நாமே ஏமாத்துறவர்களாக வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோமே. அப்படிப்பட்ட விதமாக பலர் இன்றைக்கு பிசாசு வஞ்சித்திருக்கிறான். ஆகவேதான் அவருடைய வாழ்வியல ஒரு பலம் இல்லை, அவருடைய வாழ்வியல ஒரு செழிப்பு இல்லை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் இல்லை. அவர்களுக்குள்ள தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை வல்லமையாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு இல்லை, ஒரு அனல் இல்லை, ஒரு ஒரு அபிஷேகம் இல்லை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக செத்தும் ஆவி போல கிடைக்கிறது எவ்வளவு பரிதாபம். சிந்தித்துப்பா, ஒரே ஒரு வாழ். இன்றைக்கு நான் காலமே ஆண்டவர் பார்த்து சொன்னேன், மனம் ஆண்டோடு பேசி நம்முடைய வாழ்வு, நம்முடைய காலம், நம்முடைய நேரம் நம்முடைய கருத்துல இல்லை. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோம், வீடோடணும். காலங்கள் உமது கரத்தின் பைபிள். நீ வாழப்போற வயசு, நீ வாழப்போற ஆண்டு ஆண்டவுடைய கரத்துல. அது மட்டுமில்ல, நீ வாழும் வரைக்கும் சுகமலமாக இருக்க போறது அவருடைய கரத்துல மட்டுமல்ல. இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிற பணமோ பொருளோ படிப்போ எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கிறது ஆண்டவுடைய அனுக்கிரகம் என்று வேதம் சொல்றது நீ மறக்க கூடாது. உன்னுடைய பொருட்களை, உன்னுடைய அறிவு, உன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை நீ அனுபவிக்கிறது தேவன் உனக்கு தருகிற அனுக்கிரகம் என்பதை நீ மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அநேக இடத்துல பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனா அதை அனுபவிக்க முடியலையே. நல்ல காசு இருக்குது, மார்க்கெட்ல எல்லா பொருளும் இருக்குது, ஆனா சாப்பிட இல்ல, விரும்பின எல்லாத்தையும் சாப்பிட முடியல. என்ன தெரியுமா? டயபெட்டிக் சுகர். ஐ குட் நாட் ஈட் எவ்ரி திங் பட் ஐ பட் லைக். நான் விரும்புற எல்லாத்தையும், பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆனா முடியலையே முடியலையே. எப்படி காசு இருக்குது, கடை இருக்குது, நல்ல சுவெல்லாம் இருக்குது, ஆனா எனக்கு என்னால நடக்க இயலாது. அவை ஷூ இருந்த கடை இருந்த காசு இருந்த எப்படி இருக்கு? ஆகவே உனக்கு இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய பலத்தையும் உனக்கு இருக்கிற பொருள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது தேவனுடைய அனுக்கிரகம் என்று பிரசங்கியில தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லியிருக்கு. ஆகவே ஒன்றை குறித்து நீ மேன்மை பாராட்டாதே என்று தேவ சமூகத்தை நான் உனக்கு சொல்றேன். நீ வாழ்றது தேவனுடைய கிருபையப்பா. ஆண்டோட நாமத்துக்கு பயமே உண்டா? ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம நேரம் செபத்திலே நமக்கு போராட்டம் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் போராது போல நீங்களும் போராடி செபிக்க வேண்டும் என்று. தேவ மனுஷன் இப்படிதான், தேவ மனுஷன் போய் சும்மா பல பலம் கதைச்சிக்கொண்டு எல்லாத்தையும் கதைச்சிட்டு கூடாது. போய் அவங்க அவனை ஊக்குவியப்பா, அவன் அவனை பக்தி விருத்திக்காக ஏதாவது நீ பேசுறிய யோசிப்பா. நீயும் நானும் மற்றவோட பக்தி விருத்திக்காக பேசுறோமா? நீ ஒருவோட பேசும்போது அவருடைய ஆளுமை வாழ்க்கை கட்டப்படுதா? அவன் சோர்வுல இருந்து நின்றுறானா? அவன் தேவனை கட்டி சேர்றானா? பாவத்தை விட்டு விலகுறானா? பரிசுத்த ஜீவியத்தை வாங்கிக்கிறானா? கத்தோட ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறானா? தேவன் இருக்க சிந்தித்து பாரு. அதை விட்டுட்டு நாம போய் கதைக்கிற கதைக்கல அவன் இன்னும் ஒரு அடி தேவனை விட்டு தூரமா போற சொன்ன நீ ஏன் கதைக்கணும்? பேசாம இருக்கலாம், அது நன்மையா இருக்குமே. ஆண்டோட நாமத்தை ஒருவரும் பேசுங்க, நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. ஆனா நன்மையானது பேசுறது, பக்தி விருத்திக்காக பேசுறது நல்லமா இருக்குமே. ஆண்டோட நாமத்துக்கு மகிமுண்டாட்டும். நம்பர் 4, எபேசியர் 6:12 சீக்கிரப்படி. எபேசியர் 6:12 சீக்கிரப்படி.
ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்.
சரி, நாலாவது போராட்டம் என்னவென்றால், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு என்ன உண்டா?
போராட்டம்,
யுத்தம் உண்டு. எதோடு யுத்தம் உண்டு? வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளின் சேனை. அப்படின்னு அர்த்தம் என்ன? சேனை சேனையாக வானமண்டலத்தில் என்ன உலாவது? அசுத்த ஆவிகள். இந்த அசுத்த ஆவிகள் தான் மனுஷனை டொமினேட் பண்ணுது. பாருங்க, இந்த வானமண்டலத்தில் கண்ணுக்கு தெரியாமல் அசைவாடுற அசுத்த ஆவிகள் தான் மனுஷர்களை பாவம் செய்ய தூண்டுகிறது. பாருங்க, சோ ஆவிகள் மனுஷன் கண்ணால பார்க்க முடியாது. ஸ்பிரிட் ஆவிய மனுஷன் பார்க்க முடியாது. ஆவிய வேதம் சொல்லுது, வேதம் ஆண்டோட வசனம் தான் நமக்கு பகிர்ந்து காட்டுது. வானமண்டலத்தில் என்ன இருக்குதான்? பொல்லாத ஆவிகள் உண்டு என்று வேத வசனம் நமக்கு சொல்லி தருது. ஆகவே இந்த பொல்லாத ஆவிகள் நம்ம என்ன செய்து பாவம் செய்ய தூண்டுது, பாவத்துல தள்ளுது. ஏன் தெரியுமா? தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒரே வழி பாவம் செய்ய வைக்கிறது தான். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலாகின மனுஷனை உண்மையும் என்னையும் திரும்பவும் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிக்கிறதுக்காக வானமண்டலங்களை அசைவாடுகிற பொல்லாத ஆவிகள் நம்ம என்ன செய்தோம்? பாவம் செய்ய தூண்டுது, ஐக்கியங்களை உடைக்குது, தேவ அன்பை கெடுக்குது, தேவனுடைய ஊழியங்களை எதிர்த்து நிற்குது, தேவனுடைய ஊழியக்காலை எதிர்த்து நிற்குது, சபைகளுக்கு விரோதமா போராடுது, சபைகள் வளராதபடி தடை செய்து, தனங்கள் ஆராதிக்காதபடி தடை செய்து, தனங்கள் ஜெபிக்காதபடி தடை செய்து, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காதபடி தடை செய்து. காணும் என்ன? வானமண்டலங்களை அசைவாடுகிற பொல்லாத ஆவிகள் தேவ பிள்ளைகளோடு என்ன செய்து? யுத்தம் செய்து. இந்த போராட்டத்தில் இனங்காணுங்களும். அதுதான் ஆரம்பத்தை சொன்னேன், தேவ பிள்ளைகள் நாம் இனங்கொண்டு கொள்ள வேண்டிய சில போராட்டத்தை கண்டுகொள்ளாவிட்டால் நாம் வெற்றி பெறுவது முடியாமல் போய், போராட்டத்தை குறித்த அறிவு இல்லாவிட்டால் எப்படி போராட்டத்தின் மீது நமக்கு வெற்றி வரும்? ஜெயம் வரும். ஆகவே வானமண்டலத்திற்கு அசைவாடுகிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா ஒரு நச்சு என்ன தெரியுமா? இந்த போராட்டத்தில் நமக்கு வெற்றி நிச்சயம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ போராட்டம் உண்டு, ஆனா அந்த போராட்டம் எல்லாம் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டத்தில் பிசாசுகளுக்கு விரோதமான அந்தகார லோகாதிபதிகளுக்கு விரோதமான போராட்டம், பொல்லாத ஆவிகள் சேனைக்கு விரோதமான போராட்டத்தில் நமக்கு வெற்றி உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணபடியால் அவர் மூலமாய் அவருடைய பலத்தினால் நாம் பிசாசுகளை மேற்கொள்ள, சத்துருவின் வல்லமைகளை உடைக்க, அந்தகார லோகாதிபதிகளை எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு பலம் தந்திருக்கிறார், தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார், தேவ ஆவியினர் நமக்குள்ள இருக்கிறது. ஆகவே பொல்லாத ஆவிகள் சேனையோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மறந்துடாது. கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி. போராட்டத்திலே நீ நான் வெற்றி பெறணுமா இருந்தா நான் எனக்கு நேரம் இல்ல. அதுக்கு கீழே நீங்க வாசிப்ப அந்த 6 இந்த வசனத்துக்கு கீழே 12 கீழே வாசிட்டு போனீங்கன்னா அங்க சர்வாயுத வர்க்கங்களை குறித்து சொல்லப்பட்டு கொண்டு போகும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சொல்லி கடைசியாக அவர் என்ன சொல்ற தெரியுமா, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் விரோதமாக நீ நிக்கணுமா இருந்தால் நம்ம விசுவாசத்தை உறுதியாக இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் என்ன கூட இருக்கிறார், தேவோட வார்த்தை இருக்கிறது, தேவோட அபிஷேகம் இருக்கு. பிசாசு என்ன செய்ய முடியும், சத்துரு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மை கண்டு பிசாசு கண்டு நடுங்க வேண்டும், நாம் பிசாசுகளை கண்டு நடுங்கிறதா, கோலியாத்தை கண்டு முழு படையும் நடுங்கலாம், ஆனா தேவ அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய மனுஷன் நடுங்குவானோ? சேனைகளுடைய தேவனுடைய கத்தோடைய சேனைகளுடைய கத்தோடைய படையை நிந்திக்கிறதுக்கு இந்த கோலியாத்தை எம்மாத்திரம் சொல்லி போய் நிக்கிறான் பாருங்க. முன்னால காரணம் என்ன தெரியுமா, அவன் தேவன் மேல வச்சிருந்த விசுவாசமும் அவன் மேல இருந்த அபிஷேகமும் அவன் நெத்தில அடிபட்டு அவன் தொப்பனு கீழே விழுறான் பாருங்க. ஆகவே நாம் பிசாசுகளுக்கு விரோதமாக போராடுறதில்ல, அந்தகார லோகாதிபதிகளுக்கு விரோதமா போராடுறதுல சர்வாயுத வர்க்கங்களை படிச்சு கொள்ளணும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிசாசு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் நம்மை தாக்காதபடி நாம் பிடித்துக் கொள்ளுகிற கேடகம் என்ன தெரியுமா, அவன் தான் பிசாசு நினைச்சா நம்முடைய பெய்த்தை தான் உடைக்க பார்க்கலாம். இதை நாம புரிஞ்சு கொள்றது பேதை மாதிரி இருக்கக்கூடாது, அப்படின்னா நம்ம யுத்தத்தில் தோந்து போடும். ஜாக்கிரதை ஜெயங்கொண்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். போடு நம்பர் 5. அடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அடுத்த போராட்டம் என்ன தெரியுமா, இது ஒரு ரெஃபரன்ஸ், நான் இதுக்கு பைபிள் இருந்து ஒரு கோட்டேஷன் சொல்லல, எனக்கு நீங்க அடுத்து தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான போராட்டம் என்னன்னா அவருடைய சிந்தனையிலே போராட்டம். ஹலோ, அநேக தேவ பிள்ளைகள் தங்களுடைய சிந்தனைகளே ஒரு ஜெயம் எடுக்க முடியாமல் இருக்க, எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வருகிற தகாத எண்ணங்கள், தகாத சிந்தனைகள், தகாத யோசனைகள், தேவனுக்கு விரோதமான நினைவுகளுக்கு விரோதமாக ஜெயம் எடுக்க முடியாதபடி இருக்க. சரி, அதுக்கு தான் ஒரு ஒரு பைபிள் கோட்டேஷன் உங்களுக்கு பண்ணு சொன்னார். ஆதியாம் 6 ஜலப்பிரதத்தினால் அடித்த போது ஆண்டவர் சொன்னார் அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் ஐ மீன் நித்தமும் பொல்லாதது இருந்தபடியால் தேவன் சீதாராம் ஜலத்தினாலே பூமியை நித்திரகம் பண்ண சொல்லியிருக்கிறது. ஆகவே நம்முடைய நினைவுகள், ஹலோ, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள் தேவனுக்கு முன்பாக நேராக இருக்கணும், சீராக இருக்கணும். பாருங்க, இந்த சிந்தனைகள் பிழைச்சிட்டால், நம்முடைய எண்ணங்கள் பிழைச்சிட்டால், நம்முடைய யோசனைகள் பிழைச்சிட்டால் வாழ்க்கையே கோணலாக இருப்பாருங்க. ஐயா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதைத்தான் பேசுறீங்க, எதை நீங்க சிந்திக்கிறீங்களோ அதைத்தான் செயல்படுத்துறீங்க, எதை நீங்க நினைக்கிறீங்க நிறைவினால வாய் பேசும். ஆகவே நம்முடைய சிந்தனைகள் கோணலாகாதபடி நாம் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுமா, இன்னைக்கு சிலர் செயல்கள் தான் பாவம், சிந்தனை பாவம் இல்லைன்னு சொல்லி சிந்திக்காமலோ என்னவோ சிலர் அப்படி தங்களுடைய கற்பனைகளே வளம் வந்து தங்களை கிரியைகளாலே அனுபவிக்க முடியாத சில காரியங்களை சிந்தனையிலே கற்பனை கதாநாயகர்கள் அநேகர்கள் உண்டு. என கரிமானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நீங்களும் நானும் விடுதலை பெறும் உண்டு, தேவ ஆகணும் விரும்புகிறார். ஆகவே உடைய சிந்தனையிலே வருகிற போராட்டத்தின் மேலே நீ ஜெயம் எடுக்கணும். ஹலோ, நம்முடைய சிந்தனைகள் தெளிவாக தெளிந்த we need a sound mind to serve the Lord according to the word of God. சிந்தனையில் ஒரு சரியான சிந்தனை இருக்கணும், ஒரு சீரான சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அவன்தான் வெற்றி பெறுவன், அவன்தான் ஜெயம் பெறுவன். நம்முடைய சிந்தனைகள் கோணலாக இருக்குமா இருந்தால் ஆண்டவருக்கு அருவறுப்பான சிந்தனைகள், தேவையில்லாத நினைவுகள், அசுத்தமான சிந்தனைகள், ஆபாசமான எண்ணங்கள், தோல்வியான எண்ணங்கள், விரக்தியான எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய சிந்தனையில் நாம் சுமந்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாம் ஜெயம் பெற முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது. ஆகவே தேவனுடைய தினமே நான் உனக்கு சொல்லுவேன், ஒரு சிந்தனை களத்தில் இருக்கிற போராட்டத்தின் மேல நீ வெற்றி பெற வேணும், அதற்கு தேவன் உனக்கு பலம் தருவார். அதற்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகளால உன் இருதயத்தை நிரப்பு, வேதத்தை நல்லா வாசி, ஆண்டவன் வசனத்தை நல்லா படி, படிச்சு 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 வேத வார்த்தையா நிரம்பி பாரு, உனக்குள்ள இருக்க அசுத்தம் எல்லாம் பறந்தே போயிரும் பாரு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டாட்டு. நான் சீக்கிரம் முடிக்க போறேன். அடுத்து என்ன போராட்டம் தெரியுமா, இது சொன்னா நல்லது, இது ஒரு எல்லாருக்கும் ஊழியத்தில் இருக்கிற போராட்டம். இதை குறித்து நான் அதிகம் புரிவிக்கல, திஸ் இஸ் நாட் த டைம் டு எக்ஸ்பிரஸ் ஓர் எக்ஸ்பிளைன். ஊழியம் அதிகம் ஒரு போராட்டம். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரிக்கும் விரோதமாக பிசாசு போறார். நீ வா சோதரமணி போ, பெரிய போராட்டம் இருக்க, ஆனா ஆண்டவருக்கு எழும்பி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம துடிக்கிறோம் பாருங்க. ஓஹோ ஹோ, இன்னார விட்டா நம்முடைய ராஜ்யத்துக்கு ஆபத்து. ஆகவே பிசாசு அவர்கள் வேலை குறிவைக்கிறான் பாருங்க. ஊழியக்காரன் விழுத்திட்டா ஊழியம் இல்லையே. ஆகவே தான் நடுவு சொல்றது, ஊழியத்தில் பார்த்து ஊழியக்காரன் முக்கியம். ஆகவே உங்கள் மத்தியில் ஊழிய செலவுகளை கனம் பண்ணு, அப்படிதான் பைபிள் சொல்லு. அவர்கள் அவர்கள் சின்ன சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படின்னா வேதத்தில் இல்லை. ஆனா ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யற எல்லாரையும் ஊழியம் செய்யற எல்லாரையும் கனம் பண்ணு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனே கனம் பண்ண, பிதாவான கனம் பண்ணப்படுற தேவ ஊழியக்காரன் நீ கனவீனப்படுத்துறது எந்த விதத்தில நியாயம்? அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக தேவனுடைய உக்கிரான காரனாக இருக்கிறானே. அவன் தேவனால் அந்த ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கானே, தேவன அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட. ஆகவே அவர்களை மதித்து அவர்களுடைய நடவு. உலக அதிகாரிகளுக்கு முன்பு சுருண்டு போய் நிற்கிறோமே, ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா இவங்களிடத்தில் தேவ அபிஷேகம் இருக்கு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கு அநேக போராட்டம், அதுகளை குறித்து நான் விவரிக்க விரும்பல. அது வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற வார்த்தைகளை நீங்க அடுக்க முடியும், ஆனால் நமக்கு நேரம் போதாது. ஆனால் ஊழியம் என்பது ஒரு போராட்ட களம். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்றேன், எந்த ஊழியத்தை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டாயோ அதை நிறைவேற்ற பிரயாசப்படும். கதைகளை அடுக்காது, கவனத்தை திருப்பாது, காரணங்களை அடுக்காது. ஒருவேளை எனக்கு நீ காரணம் சொல்லலாம், கதை விடலாம், ஆனா தேவனுக்கு தேவ பார்வையில தேவ சமூகத்தில் நீ காரணத்தை அடுக்க முடியாது. ஆகவே நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலன் பவுல் தன் குமாரனாகிய தீமோத்தேயு பார்த்து சொல்றான், உன் ஊழியத்தை நிறைவேற்று. Accomplish the work of God in your life. தேவனால நீ பெற்றுக்கொண்ட ஊழியத்தை போராட்டத்தின் நடுவதை நிறைவேற்றப்பா. தேவனால பெற்றுக்கொண்ட ஊழியத்துக்கு போராட்டம் இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக பிசாசு போராடுவான். இது குறித்து தாவீது வாழ்க்கையை நாம் பார்க்க முடியுமே. சோ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்றி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட இது முதல் நீதியின் கீழும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தனுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். Serve the Lord. Do the ministry. தேவ ஊழியத்தை குறித்து ஜாக்கிரதா, அதுல அலட்சியமா இருக்காரு. முழு பலத்தோடு செய், உன் திறமையை அங்க பிரயோகிப்பா. உனக்கு தேவன் தந்த திறமை எல்லாத்த தேவன் ராஜ்யத்தில் தேவன் ஊழியத்தில் பிரயோகி செலுத்து. தேவனுடைய ஊழியம், தேவனுடைய வேலை, தேவ ராஜ்யம் பெருகட்டும். இந்த திறமைகளை எங்கே செலவழிக்கிற, உன் பலத்தை எங்க செலவழிக்கிற? It is up to you. But this is truth. ஊழியத்தில் போராட்டம். அடுத்து சொல்லட்டுமா? பலருக்கு குடும்ப வாழ்வில் போராட்டம். We don't bring everything to somebody because this is family matter. குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், கடவுள் மறைவுக்குள்ள வெறுச, வெறி, சரியான உறவுகள், குடும்பம் போல தோணுது, அது சரியான குடும்ப வாழ்வில்லை. நான் உலகத்துக்கு சொல்லல, தேவனுடைய பிள்ளைகளாக உங்களே சொல்றேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஹலோ. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிற கணவன் மனைவி உங்களுக்குள்ள சரியான உறவு இருக்கா? சில கணவன் மனைவி அவங்க ஒருவரோடு ஒருவர் சரியா பேசிக் கொள்வதில்லை. மனைவி புருஷன் முகத்தை பார்த்து கதைக்கிறது, புருஷன் மனைவியின் முகத்தை பார்த்து கதைக்கிறது. சொல்றது மன்னிச்சு கொடுங்க, மற்றவர்களை பார்த்து கதைக்கிறோம். இவரை குற்றப்படுத்தல், இவரை குற்றப்படுத்தல், அப்படி இருக்க கூடாது என்கிற ஒரு பாரத்தோடு நான் அப்படி சொல்றேன். குடும்பம் முக்கியம் பாரு. எந்த குடும்பம் அன்பாக இருக்குதோ, எந்த குடும்பம் அக்கியமாக இருக்குதோ, எந்த குடும்பம் தேவ பக்தியா இருக்குதோ, எந்த குடும்பம் தேவ ஊழியத்தில் இருக்குதோ, எந்த குடும்பம் ஜெபிக்குதோ, அந்த குடும்பத்துலதான் சத்தருக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிசாசு முயற்சி செய்யறான் பாருங்க. ஏன் தெரியுமா? குடும்பங்கள் அக்கியமாக இருக்கிறதையும் அன்பாக இருக்கிறதும் தேவ பணியை செய்யறதும் தேவனத்தை ஜெபிக்கிறதும் பிசாசுக்கு பிடிக்குது இல்லை. ஆகவே ஏதோ ஒரு விதத்துல கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு. ஒழுங்காக குடும்ப ஜெபம் செஞ்சாங்க. இப்ப பிசாசு இருக்கிறது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு சச்சரவு போட்டுறான். இன்றைக்கு ஃபேமிலி பிரேயர் கட். ஏனென்றா அம்மாக்கும் அப்பாக்கும் இடையில பிரச்சனை. பிள்ளைகள் பாக்குறாங்க, என்றா அது பா இன்றைக்கு குடும்ப ஃபேமிலி பிரேயர் இல்ல போல. அதுக்கு ஏன் அது என்ன தெரியுப்பா? யாருக்கு வெட்டி? பிசாசு. அவன் சரிப்பா, ஆரம்பத்தில் அந்த முக தரிசனத்தை தான் தேடினோம். இந்த முகம் இல்லாட்டா எனக்கு உலகம் இல்லாம இருட்டா இருக்குன்னு சொல்லி யோசிச்சோம். இன்றைக்கு அதே முகத்தை பார்த்து கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம நாம திரும்புறோம். பாருங்க என்னே பரிதாபம். யோசிச்சுப்பா, இதெல்லாம் யாருக்கு சொல்றது? இப்ப கட்டின மனைவி பார்த்து பேய் என்றது, பிசாஸ் என்றது, தும்புக்கறி என்றது, பொச்சுமட்டை என்றது. வாட் இஸ் தி வே தே ஆர் யூசிங்? இஸ் இட் கரெக்ட்? உலகத்தில் இருக்கவங்க எப்படி பேசுறது எனக்கு அக்கறை இல்லைங்க. எனக்கு எனக்கு அந்த வேலை தேவோட பிள்ளைகள் தரிசிக்கப்பட தேவோட பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தகாத வார்த்தைகள் தகாத சம்பாஷணைகள் தேவன் கேட்கிறவர்களா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டு நாளைக்கு அர்த்தம் தெரியாமலே சில அசுத்த வார்த்தைகள் பிள்ளைகள் பேசுறது எவ்வளவு மகா அவலட்சணம் என்பதை சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாருங்க. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், கணவன் மனைவி ஒரு ஒரு பாத்து கதை. சரி, புருஷனும் பொண்டாடியும் கயப்பாங்க, அவ சிவரை பார்த்து கயப்பாரு, முகத்தை பார்த்து கதை சொல்லுங்க. இன்று யாராவது இனிமேல் அப்படி அங்காங்கல புடிச்சு திருப்பி என்ன பார்த்து கதைன்னு சொல்லி, ஏன்னா உங்களுக்கு ரைட் இருக்குது. புருஷனுக்கு மனைவிடத்துல உரிமை இருக்குது, மனைவிக்கு புருஷனிடத்துல உரிமை இருக்கு. அவ பாத்து கதை. இனி சில பேர் என்ன செய்வாங்க? ரெண்டு பேருக்குள்ள ஹஸ்பண்ட் வைஃப்புக்குள்ள பிரச்சனை சொன்னா அகத்தின் அழகு ஃபேஸ் இஸ் தி இன்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் சொல்வாங்க. அகத்தின் அழகு இடத்துல அறியா? அங்க தெரியும், முகத்துல தெரியும். உள்ள ஏதாவது பிரச்சனை அவட முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இது அன்னார் காயின்ற முகத்திலே அவன் முகநாடி வேறுபட்டது என்று அவனுக்குள்ள இருந்தபடியால். அதுபோல இன்றைக்கும் சில பேர் முகநாடி வேறுபட்டு ஏனென்றால் உள்ளே எழும்பிடுது என்ன? எரிச்சல், கோபம் வந்துடும். மனைக்கு விரோதமாக புருஷன் கோபம் கூத்து நாடகம் வெள்ளை. ஆனா வெளியெழுத்தரு அந்த அடிபிடி கை நேற்று கால் நேற்று இதெல்லாம் பிள்ளைகள் பார்த்துட்டு. சரி, பிள்ளைகள் தான் பார்க்கல, தேவன் பார்க்கல. அதை விட பிசாசு பார்த்துட்டு வெற்றி என்ன அவன் புலங்குறான். ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை போட்டு எந்த அடக்கு சண்டை சரிக்கலாம் பிசாசு. இப்ப நாம தேவனுக்கு மகிமையாக ஜீவிக்கிறோமா, பிசாசு இடம் கொடுத்து ஜீவிக்கிறோமா? சொன்னிச்சுப்பா. ஐயா, பிரச்சனை வாரது யதார்த்தம். கணவன் மனைவிக்குள்ளே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வருவது நிச்சயம் வருந்தா. ஆனா அதை கவனமாக கையாளணும். பிரச்சனை தீர்க்கறதுக்கு சண்டைதான் பிடிக்கணும் மட்டும் எங்க இருக்கு? சொல்யூஷன் தீர்வு கொண்டு வரதுக்கு சண்டைதான் பிடிக்கணும் மட்டும் யார் சொன்னது? நாடுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே பேசி தீர்த்துக் கொள்றாங்கடா. அட்லீஸ்ட் ரெண்டு பேருக்குள்ள, அதுவும் புருஷன் கொண்டாடிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பேசி தீர்க்க முடியாதா என்ன? கடைசி எங்க போய் முடியுது? ஓ, இனிமேல் இன்னொரு நான் வாழ இயலாது. இந்த நாட்டின் சட்டம் எனக்கு தெரியும். ஆகவே நீ போனா இன்னொரு ஆளு டட்டா போயிட்டு வா, வாரம் போறேன் கோர்ட்டுக்கு. இந்த நாட்டில் கல்யாணம் கட்டினியா? இல்ல. எத்தனை பிள்ளைகள் கேட்கிறான் பாருங்க. பார்த்து என்ன புரியும்? இதுக்கு நாம அடிபட்டு போறதா, அல்லது அடிபணிகிறதா, அல்லது இவைகளுக்கு நாம எதிர்த்தடிக்கிறதா, அல்லது இவைகளுக்கு இடம் விடாமல் இருக்கிறதா? ஹூ ஆர் யூ? நீ யாரு? குடும்ப வாழ்க்கையில போராட்டம், புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில சரியான அண்டர்ஸ்டாண்டிங். அன்பா கதைக்கிறது. வேற இடம் போய் வாய் ஒழுக கதைப்பார்கள், வாய் ஒழுக சொந்த புருஷனோட போய் சொந்த புண்டாரியோட போய் அப்படி கதைச்சு பாரு, நல்லா இருக்குமே, நல்லா இருக்குமே. நான் என்ன சொல்றேன் இவங்களுக்கு புரியுதானே சொல்றேன். மற்றோட நல்லா கதையுங்க, மற்றோட அன்பா கதையுங்க, அப்படின்னு கதையுங்க. ஆனா உண்ட உனக்கு உண்ட ஐயோ பெட்டகா உண்ட 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 சொந்த மனைவி சொந்த புருஷனோட நாம அன்பாக கதைக்கணுமே, அவர்களோட ஆத்திரம் பாராட்டி கொண்டு மற்றோட போய் அன்பு பாராட்டுது. என்ன விதத்தில் என்ன விதத்தில் நியாயம் இங்க பாருங்க. எல்லா இடத்திலும் பிழை உண்டு, இதற்காக நான் பிழைகளை நான் என்கரேஜ் பண்ணல. எல்லா இடத்திலும் தவறு உண்டு, உண்மை. ஆனால் பிரச்சனைகளை நான் சொன்னது போல கைய கால நீட்டுவதனால பிரச்சனை தீர்க்க முடியாது, காயங்களை இன்னும் அதிகரிக்க முடியும். ஆகவே தேவ பிள்ளைகள் வெற்றிக்கப்படக்கூடிய குடும்ப வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை தேவ சமூகத்திலே பெற்றோர் தீர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பே உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. பிறவை படுக்கிறது, ஒரு ஆள் அங்கால திரும்பி படுக்கிறது, ஒரு ஆள் இங்கால பார்த்து படுக்கிறது, அடுத்த நாள் ரெண்டு எழும்பி அவர் போடுவார் டீ போய் தனக்கு போட்டு குடிச்சிட்டு போவார், இவர் போய் சாண்ட்விச்சஸ் போடுவார், இவர் சாப்பிட்டு போவார். ஆனா குடும்பம் நடக்குது, ரெண்டு பேருக்கு முன்னாடி என்ன இல்ல, நோ பேச்சுவார் போறார். இப்படியே நாள் போகுது, நான் விட மாட்டேன் பாப்பம், அவர் வந்து கதை கேட்டு நான் விட மாட்டேன், இவ வந்து கதை கேட்டு நான் பிள்ளை செஞ்சேன், அவர் தான் பிள்ளை செஞ்ச, அவர் வந்து கதை கேட்டு நான் புருஷனா அவ புருஷனா இழுபறி போகுது பாரு. இதனால யாருக்கு லாபம், இதனால யாருக்கு போய் நாம யோசிக்கிறது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. குடும்ப வாழ்வில் போராட்டம் உண்டு. அடங்காத பிள்ளைகளால பெற்றோருக்கு போராட்டம், அன்பில்லாத கணவனோடு மனைவிக்கு போராட்டம், கீழ்ப்படியாத மனைவியோடு கணவனுக்கு போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். என கருமானவர்களே, வாழ்க்கை என்பதே போராட்டம். அதிலும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு சொல்லவே தேவை. உலகத்தில் இருக்கணும் எப்படியும் வாழ்ந்துட்டு போறான், ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த போராட்டத்தில் போராட்டங்களை நாம் செய்தியா நம்மை ஆண்டவர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்துதான் அழைத்திருக்கிறார். ஆனா நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதுதான் நம்மை அழைத்திருக்கார். ஆகவே உன் பலவீனங்களை கண்டு சோர்ந்து போவார். ஒருவேளை ஒரு பாவத்தினை விழுந்தாலும் அதை குட்டி எழுந்திருக்கிறது முயற்சி செய். நீதிமான எழுதல் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று அந்த வார்த்தை சொல்ல சத்தியம். ஆனா அதையே பிடிச்சு பிடிச்சு இப்படி சொல்றபடியா இன்னும் ஆறுதல் இன்னும் அஞ்சு தடவை இருக்கு விழுகிறதுக்கு சொல்லி இப்படி செஞ்சு கொண்டும் இருக்கக்கூடாது. அதை நான் எடுத்து சொல்றது, பாவத்தின் தன்மையை விட பாவியின் மனோநிலை தேவனுக்கு முக்கியம். நீ என்ன மனோபாவத்தோடு என்ன மனோநிலையிலிருந்து அந்த பாவத்தை செய்தாய் செய்கிறாய் என்பது தேவனுக்கு வலிச்சு. அப்படி நாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. தேவன் நம்மையிலே வைத்த இரக்கத்தினால் அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை உறுதியாக புரிந்து கொள்வோம். எனக்கு அறிமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நீயும் நானும் தோற்று போயிடக்கூடாது. நாம் வெற்றி பெற்று நித்திய ஜீவனை பெற்று தேவர் ராஜ்யத்திலே நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் நம்மையிலே வச்சிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குறிவுகளாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை இனங்கண்டு கொள்ளுங்க, அவர்களை வெற்றி பெறுங்க, ஜெயங்கொள்ளுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் பலத்திலும் கிருபை தந்தருவாக. உங்களுக்காக நானும் மன்றாடுகிறேன். ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருடைய பலவீனத்தில் உதவி செய்யுங்கள். கத்திர வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். யாவரும் பலத்தரிப்போமா.